SBS தமிழ்.
மறக்க முடியுமா, மறக்க முடியுமா? மனிதர்கள் பலவிதம், மறக்க முடியாத நிகழ்ச்சிகளும் பலவிதம். நெஞ்சில் மறக்க முடியாமல் ஆகிவிடுகிறவர்கள் வீரர்கள், விவேகிகள், தீரர்கள், தியாகிகள் மட்டுமல்ல, வீட்டுக்கு வீடு அந்த மறக்க முடியாத சுடர் விளக்குகள் இருக்கத்தான் செய்கின்றன.
இப்படி தன்னையும் மறக்க முடியாதபடி கிட்டத்தட்ட 70 வருடங்கள் திரையுலகிலும் பணியாற்றி மறைந்திருக்கிறார் திமுக தலைவர் கருணாநிதி. அவரது இன்னொரு முகம் திரையுலக வாழ்வுடன் பின்னிப்பணிந்தது. நான் விட்டுப்போக மனமில்லாத துறை அரசியல் மட்டுமல்ல, சினிமாவும் தான் என்று சொல்லும் அளவிற்கு சினிமாவை நேசித்தவர் கருணாநிதி. சினிமா நடிகர்களை வைத்து அரசியல் கட்சிகள் ஆதாயம் தேடிய காலத்தில் அந்த சினிமாவின் உண்மையான சக்தியை கண்டறிந்து அதை முழுமையாக பயன்படுத்தி தமிழக அரசியலுக்கும் திரைத்துறைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை வலியுறுத்தியவர்களில் கலைஞர் கருணாநிதி முக்கியமானவர்.
கருணாநிதி சினிமா உலகத்தை விட்டு என்றைக்கும் வெளியே வரமாட்டான் என்று எனக்கு ஜாதகம் கணிப்பார்கள். அது கணிக்கப்பட வேண்டிய ஜாதகம். அப்படித்தான் என்னுடைய ஜாதகமும் கணிக்கப்பட வேண்டும். சினிமா உலகத்தை விட்டு, திரைப்படத்துறையை விட்டு, எழுத்துத்துறையை விட்டு கருணாநிதி வெளியே வரமாட்டார் என்று சொல்வதை விட நல்ல மதிப்புரை வேறு யாரும் எனக்கு தர இயலாது.
1944 அரங்கேற்றப்பட்ட பழனியப்பன் நாடகம் உட்பட சுமார் 21 நாடகங்களை எழுதியுள்ள கருணாநிதி 1947 வசனகர்த்தாவாக அறிமுகமானார். அதன் பின்பு மந்திரி குமாரி, மணமகள், மனோகரா, பராசக்தி என்று கருணாநிதியின் வசனத்திற்காகவே பல படங்கள் திரும்ப திரும்ப பார்க்கப்பட்டன. சினிமாவுக்கு வசனம் மட்டுமே எழுத வந்த இவர் கிட்டத்தட்ட 70 படங்களில் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் போன்ற பல்வேறு துறைகளில் பணியாற்றியிருக்கிறார். இதேவேளை சினிமாவை தேடி கருணாநிதி போகவில்லை, அவரை தேடி சினிமா வந்தது என்று சொல்கிறார் பெரியாரியல் பேசும் மதிமாறன் அவர்கள்.
மந்திரிகுமாரி படம் பாத்தீங்கன்னா சினிமா வாய்ப்பு அவர் தேடி போனதே இல்ல. கலைஞர் வந்து முதல் 2 படங்களுக்கு எழுதுறாரு. ஒரு படத்துக்கு போகும்போது அவருக்கு அவர் பேர் வரல, வேற ஒருத்தர் பேர் போட்டுக்கிறாங்க. 2வது படத்துக்கு அவருக்கு ராஜகுமாரிக்கு அவருக்கு வந்து சம்பளம் கொடுக்கல. 3வது மந்திரிகுமாரி படத்துக்கு அவர் நாடகம், மந்திரிகுமாரி நாடகத்தை போட்டிருக்கிறாரு. அது மாடர்ன் தியேட்டர் சதீப்பர் கேள்விப்பட்டு கவிஞர் காமு ஷெரீப் மூலமா அனுப்பிச்சு விடுறாரு. இந்த மாதிரி அவர் வந்து நம்ம படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுத சொல்லுங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. கதை வசனம் எழுத சொல்லி இவர் மாடர்ன் தியேட்டர்ஸ் போறாரு. இந்த மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் அப்படிங்கிறவர் ஒரு சாமானியர் கிடையாது. அவர் வந்து தமிழ் சினிமா, மலையாள சினிமாவெல்லாம் உருவாக்குனதுல முக்கிய பங்களிப்பார். மிகப்பெரிய ஆளு. அவரோட டைரக்டர் யாருன்னு சொன்னா எல்லிசார் டங்கன், அவர் ஹாலிவுட்காரர். அவ்வளோ வளர்ந்த ஒரு வடிவத்தில் இருக்கிற மாடர்ன் தியேட்டர்ஸோட அதிபர், ஒரு சாதாரண திராவிட இயக்கத்தின் பிரச்சாரக்காரராக இருக்கிற ஒருத்தரை வந்து தேடி வந்து கூப்பிட்டு படம் பண்றாரு. அடுத்து ஒரு படத்தை எடுத்தாதான் இனி கம்பெனியே நடத்த முடியும், நஷ்டத்தை சரிப்படுத்த முடியும்னு சூழல்ல மாடர்ன் தியேட்டர்ஸ் படம் பண்ணணும். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா சினிமாவில் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டு அடுத்த படம் ஒரு தியாகராஜ பாகவதரையோ, பியூ சின்னப்பாவையோ, இல்ல வேற யாராவது ஸ்டாரை வச்சுக்கிட்டு நம்ம சம்பாதிக்கலாம்ங்கிற எண்ணத்துக்கு போகாம சினிமாவுக்கு வெளியே ஒரு நாடகம் போடுற கருணாநிதினு ஒருத்தர் கூப்பிட்டு வந்து படம் பண்ணி நம்ம சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்றாரு பாத்தீங்களா சுந்தரம். அந்த அளவுக்கு கலைஞரோட எழுத்தாற்றல் வந்து வெளியில முரசொலியிலையும் அவர் நடத்துற நாடகத்திலையும் வந்து சினிமாவுக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாம வெளியில இருக்கிற ஒரு சினிமாக்காரருக்கு வந்து புரிஞ்சிருக்குது. அவர் கூப்பிட்டு போய் படம் பண்றாரு. அந்த படம் அங்க உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து பட துவக்கோடலாம் ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா அந்த படம் நீங்க கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மாபெரும் வெற்றியா மாறி போகுது. மாடர்ன் தியேட்டர்ஸோட மந்திரகுமாரி கலைஞரோட படம் அவர் நிறைய ஏற்கனவே விழுந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு அடுத்த படங்கள் தயாரிக்கிற அளவுக்கு போறதுக்கு முழு முழு சோர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா சினிமாவுக்கு வெளியில் இருந்த ஒரு பெரியார் ஸ்டாக் இருந்த கலைஞர் தான் அதை கட்டமைக்கிறார்.
பொன்னர் சங்கர் என்ற வரலாற்று படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதிய போது கலைஞர் கருணாநிதிக்கு வயது 88. மேகலா பிக்சர்ஸ், அஞ்சுகம் பிக்சர்ஸ், கலை எழில் கம்பைன்ஸ், பூம்புகார் புரொடக்ஷன்ஸ் ஆகிய பட நிறுவனங்களின் சார்பில் 29 படங்களை இவர் தயாரித்திருக்கிறார். இது தவிர சின்ன திரையில் ரோமாபுரி பாண்டியன், ஸ்ரீ ராமானுஜர் போன்ற தொடர்களும் கருணாநிதியின் கைவண்ணத்தில் உருவானவை. ஸ்ரீ ராமானுஜர் தொடருக்கு அவர் எழுத ஆரம்பித்த போது அவருக்கு வயது 92. பாடல்களை மட்டுமே இசை தட்டுக்களாக கேட்ட தமிழர்களை வசனங்களை இசை தட்டுக்களாக கேட்க வைத்தவர் கருணாநிதி. கலைஞர் கருணாநிதி சினிமாவில் ஏற்படுத்திய தாக்கங்கள் பற்றி விவரிக்கிறார் அவரோடு சேர்ந்து சுமார் 30 வருடங்களுக்கு மேல் பணியாற்றிய கவிஞர் இளையபாரதி அவர்கள்.
1950களில் தமிழ் சினிமாவில் வந்து மூட நம்பிக்கையும் மௌடிகமும் பிராமணத்தன்மையும் ஒரே புராண குப்பைகளுமா இருந்த தமிழ் சினிமாவில் வந்து ஒரு சின்னஞ்சிறு பெயரா 18 வயசுல சினிமாவில் கலைஞர்கள்லாம் நுழைகிறாரு. அதில் வந்து முதல் ஒரு 2-3 ஆண்டுகள் தான் வந்து அவர் ஒரு பல படங்களில் வந்து பணியாற்றாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவருடைய 3 முக்கியமான படங்கள் ராஜகுமாரி, மருதநாட்டு இளவரசி, மந்திரி குமாரி. இந்த 3 படமும் இந்த 3 படத்துலையும் வந்து ஹீரோ வந்து எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்ற நபருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்த 3 படங்களுமே 100 நாள் உடனே வெற்றி படங்கள். எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்தாரோ அதே மாதிரி சிவாஜிக்கு வந்து அவர் இன்னொரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்து அவருடைய முதல் திரைப்படமான பராசக்தி ஒரே இரவுல வந்து சிவாஜி கணேசன் வந்து புகை வீச்சு கேட்டார். அவங்களுடைய படங்கள்ல வந்து பகுத்தறிவு, மூட நம்பிக்கைக்கு எதிர்ப்பு, திராவிட இயக்க கருத்துக்கள், தமிழ்நாடு, தமிழ் உணர்வு, தமிழர்கள் அப்படின்ற அந்த பிரச்சனையை வந்து உருவாக்குனது. அவருடைய திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன பையனா 20 வயசுல அவர் முதல்ல பராசக்தி படத்துக்கு வந்து ரத்தனா எழுதினாரு. அதுலேயே வந்து அந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ் காட்சியா பிச்சைக்காரர்களுடைய மறுவாழ்வு, விதவைகளுடைய பிரச்சனை, கை ரிக்ஷா ஒழிப்பு இப்படின்னு இது வந்து அப்புறம் வந்து ஏதுலியர் அகதிகள் பராசக்தி படத்தோட கதையே வந்து அவன் வந்து பர்மாவிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய ஒரு அகதி, அவன் வந்து சென்னை நகர தெருக்கல்ல படக்கூடிய கஷ்டம், இதெல்லாம் அவருடைய சினிமாவையே தமிழ் சினிமாவையே புரட்டி போட்டவர் கலைஞர். அந்த காலகட்டத்தில் சினிமா வந்து தாக்கியா இருந்துச்சு. இதெல்லாம் வசனங்களால் சினிமா வந்து சொல்லப்பட்ட காலத்துல அவருடைய வசனங்களால் வந்து தமிழ் சினிமா வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை பெற்றது. மிகப்பெரிய புரட்சியாளர் அவருடைய சாதனைகள் என்பது இனி வருங்காலங்களில் வந்து நினைத்து பார்க்க முடியாத ஒரு சாதனையாக மாபெரும் ஒரு சமூக புரட்சி அப்படின்னு வந்து சொல்லலாம்.
சினிமா மூலம் திராவிட கொள்கைகளை விதைத்து மக்கள் மனதில் புகுத்தியவர் கருணாநிதி என்கிறார் எழுத்தாளர், இயக்குனர் மற்றும் நடிகர் அஜயன் பாலா.
எல்லாரும் சினிமாவில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அரசியல் நிலைப்பாடு இருக்கிறாங்க. இன்னைக்கு பலரும் சினிமாவில் ஒரு பேர் வாங்கிட்டதுக்கப்புறம் அடுத்த கட்ட பழப்பாக அரசியல் இருந்தாங்கன்னா சினிமாவுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி ஈவன் எம்ஜிஆர் சினிமாவுக்குள்ள நுழைந்ததுக்கப்புறம் தான் அவங்க அரசியல் இருந்தாங்கன்னா கலைஞர் மட்டும்தான் திரைப்படத்துறையில் நுழைவதற்கு முன்பே அவர் தன்னுடைய அரசியல் இயக்கத்தோடு இருந்து அதில் தொடர்ந்து பணியாற்றி அதுக்காக ஒரு பத்திரிகை நடத்தி அதன் மூலமாக ஒரு வெற்றி பெற்ற பேச்சாளராகவும் அவர் தன்னுடைய அடையாளமாக ஆக்கப்பட்டார். அப்படி இருந்து திரைப்படத்துறைக்கு நுழைந்து வெற்றி பெற்றவர் என்று பார்த்தால் அவர் வந்து இவரும் அண்ணாவும் இருவரும் மட்டும்தான், வேறு யாருமே அதுக்கு பின்பலம் இல்லவில்லை. அதே திராவிட இயக்க கருத்துக்களை அதிலிருந்து மாறாமல் அதிலிருந்து அந்த கருத்துக்கு முரணாக இல்லாமல் மேலும் அந்த கருத்துக்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதில் அழுத்தம் திருத்தமாக தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார் என்ற அளவில் பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த படங்கள் எல்லாத்தையும் வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த படங்களாக இருக்கின்றன. அது ஃபுல்லாக முழுக்க முழுக்க பெரும்பாலும் இந்த பராசக்தி திரைப்படத்தில் அது வந்து இன்றைய வரைக்கும் திரைப்படம் நானும் ஒரு வசனகர்த்தாக இருப்பதால் இன்றைய வரைக்கும் பல வசனகர்த்த பல படங்கள் வந்து இருக்கின்றன. ஆனால் வசனம் வந்து ஒரு நாட்டையே ஒழுக்கி போட்டது. பல அணு தியேட்டர்களிலிருந்து வந்து அணுகுண்டில் திரையிலிருந்து வெளியேற அணுகுண்டில் மக்களை ஒழுப்பி அழைச்சது அப்படி என்று பார்த்தால் தமிழ்நாட்டில் பராசக்தி மட்டுமே வந்து அதை அந்த காரியத்திலிருந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தது.
பகட்டி என் தங்கையை விரட்டியது, பயந்தோடினாள். பணம் என் தங்கையை துரத்தியது, மீண்டு ஓடினாள். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது, ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். கல்யாணி தற்கொலை செய்து கொள்ள முயன்றது ஒரு குற்றம், குழந்தையை கொன்றது ஒரு குற்றம், நான் பூசாரியை தாக்கியது ஒரு குற்றம். இத்தனை குற்றங்களுக்கும் காரணம் யார்? யார் யார் காரணம்? கல்யாணியை கஞ்சிக்கு வழி இல்லாதவளாக அலையவிட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா அல்லது விதியை சொல்லி வயிறு வளர்க்கு வீணர்கள் குற்றமா? பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை வளரவிட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைத்த வஞ்சகர்களின் குற்றமா? கடவுள் பெயரால் காமலியிலே நடத்தும் போலி பூசாரிகளை நாட்டிலே நடமாடவிட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா அல்லது கடவுள் பெயரை சொல்லி காலக்கேபம் நடத்தும் கைவர்கள் குற்றமா?
ஒரு ஆட்சியாளராக அவருடைய தாக்கம் என்னவென்றால் அவர் வந்து சினிமா துறைக்கு வந்து ஒரு ஆட்சியாளராக பல சலுகைகளுக்கு செய்திருக்கிறார். மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்கது தமிழ் பெயர்த்தல் வரியேறி நீக்கினார். எல்லாரும் வரிகளை வந்து 40% இருந்த வரி வந்து அவருடைய காலத்தில் வந்து தான் 30% குறைக்கப்பட்டது. கேளிக்கை வரி என்பது குளிக்கப்பட்டது. அந்த கேளிக்கை வரியும் தமிழில் தலைப்பு வைத்தால் அவர்களுக்கு முழுவதுமாக வரி விலக்கு என்ற விஷயத்தை அவர் அமல்படுத்தினார். தொடர்ந்து அவர்கள் கலைமாமணி விருது கொடுத்து பல கலைஞர்களை ஊக்குவித்தார். அப்படின்னா தமிழ்நாடு திரைப்பட அரசு விருதுகள் அப்படிங்கிறது அவருடைய காலத்தில் தான் துவக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து அவருடைய குறிப்பிடத்தக்க மிக முக்கியமான சாதனை. தமிழ் சினிமா ஆட்சியாளராக அவர் அளித்த பங்களிப்புகள்.
திரையுலகில் கதாசிரியராக, வசனகர்த்தாவாக, கவிஞராக புகழ் கொடி நாட்டி பொன் விழா கண்டவர் கலைஞர் மட்டுமே. கலைஞரின் கதை போல், வசனம் போல் அவர் எழுதிய பாடல்களும் புகழ் பெற்றவை. சினிமாவில் பல துறைகளில் தனது திறமையை நிரூபித்த கலைஞர் மீது முன்வைக்கப்படும் விமர்சனங்களில் ஒன்று, சினிமா ஊடாக தனிப்பட்ட அரசியல் பழிவாங்கல்களை, குறிப்பாக எம்ஜிஆரை எதிர்க்க சினிமாவை உபயோகித்தார் என்பதாகும். திமுக எம்ஜிஆர் பிரிவின் பின்னர் அவர் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை வெளியிட விடாமல் பல முட்டுக்கட்டைகளை போட்டார். கலைஞரின் மூத்த மகன் மூக்க முத்துவை சினிமாவில் அறிமுகப்படுத்தி அதன் மூலம் எம்ஜிஆரை ஒழிக்க பார்த்தார் போன்ற விமர்சனங்களை குறிப்பிடலாம். அதேபோன்று திமுக ஆட்சியில் இருந்தபோது ஒட்டுமொத்த திரையுலகமே, குறிப்பாக தயாரிப்பு, வெளியீடு, தொலைக்காட்சி உரிமை என்று அத்தனையையும் கருணாநிதி குடும்பத்தினர் தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள் என்ற விமர்சனமும் உண்டு. மேலும் கருணாநிதி தனது வசனங்கள் கன்ட்ரவர்சி, சர்ச்சையை உருவாக்க வேண்டும் என்றே எழுதுவது வழக்கம் என்பது மற்றொரு சாராரின் விமர்சனம். தான் எழுதும் வசனங்கள் தணிக்கை குழு வரைக்கும் சென்று திரும்புவதை நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போது கலைஞர் கருணாநிதி இவ்வாறு ஒப்புக்கொண்டிருந்தார்.
நான் வசனம் எழுதுகின்ற எந்த படமாக இருந்தாலும் அது சென்சாருக்கு இப்பொழுதும் தப்பியதில்லை. இப்பொழுது படங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது தைரியம் வருகிறது.
மந்திரிகுமாரி, பராசக்தி, திரும்பிப்பார், மனோகரா போன்ற படங்கள் வெளிவந்த 50 முதல் 70கள்தான் அவரது காலம். அதற்கு பின்னரான காலப்பகுதிகளில் வெளியான படங்களில் அவரது பங்களிப்பு குறிப்பிட்டு சொல்லும்படியாக இல்லை என்பது சினிமா விமர்சகர்கள் பலரின் கருத்து. கால மாற்றத்திற்கேற்ப அவரது வசனங்களில் மாறுதல்கள் இல்லை என்பது விமர்சகர்களின் வாதம். இது தொடர்பில் அஜயன் பாலா அவர்கள் இவ்வாறு சொல்கிறார்.
கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் வந்து அவர் பொதுவாக சினிமா துறையில் கவனம் செலுத்தவில்லை. அவர் வந்து பெருசாக சோபிக்கவும் இல்லை. பெரும் காரணம் வந்து அவருடைய சினிமா வந்து ஒரு காலகட்டம் சார்ந்தது தான். அதன் பின் 1965 வரைக்குமான சமூக மற்றம் அப்புறம் அவங்களே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க யாரை சொல்ல உட்கார சொல்ல முடியும், அவங்கள தான் குறை சொல்ல முடியும். அதனால் வந்து அவருடைய அரசியல் வசனங்கள் தான் அவருடைய பலம் என்பதால் அவரே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு எதிராக அவரால் எழுத முடியல. அதனால் அது அவருடைய பிற்கால வசனங்கள் வந்து பெரிய வந்து அவரால் சோபிக்க முடியறது உண்மைதான். ஆனாலும் அவரது ஒரு குடும்ப கதைகளை சில மலையாள திரைப்படங்களிலிருந்து, அதை தமிழில் சில திரைக்கதைகள், பாசப்பறவைகள், ஹனிஃபா போன்ற இயக்குநர்கள் இயக்கிய சில படங்களில் வந்து இருக்கின்றனர். அப்புறம் ஒரு குறிப்பு அரசியல் படம் வந்து பாலைவன ரோஜா, அந்த திரைப்படம் வந்து சத்யராஜ் பிரபு அவர்கள் எடுத்த மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்தது. மக்கள் ஆணையிட்டால் போன்ற படங்கள், அரசியல் படங்கள் இயக்கினார். ஒரு சில படங்கள் அதில் வெற்றி பெற்றன. ஒரு சின்ன சலசலப்பை, ஒரு அங்கங்கே சில வெற்றிகளை அவர் 40 ஆண்டு கழித்தும் அவரால் வெற்றியை முடிந்தது என்பது ஒரு சில திரைப்படங்கள் உதாரணம்.
கலைஞரை பயன்படுத்தி கொள்ளும் அளவிற்கு திறமையான இயக்குநர்கள் தற்போதைய காலத்தில் இல்லை என்கிறார் கவிஞர் இளைய பாரதி.
இப்ப உள்ள காலகட்டத்துல அவருக்கு வந்து யார் வந்து அவங்க அப்ரோச் பண்ணாங்களோ அவங்களோட வந்து ஒர்க் பண்ணாரு, அவங்களுக்கு வந்து திறமை இல்லை. அந்த இயக்குநர்களோட திறமையின்மையால அந்த காம்பினேஷன் சரியில்லாததால இவருடைய உழைப்பு வந்து விளையமாயிட்டுன்னு சொல்லலாம்.
பராசக்தி படத்தில் சிவாஜி பேசிய இந்த வசனத்தை தனது வாழ்க்கையிலிருந்துதான் கருணாநிதி தொட்டு எழுதினார் என்று சொல்லப்படுவதுண்டு.
பாட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், படம் எடுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன, தெண்டலை தீண்டியதில்லை நான், தீயை தாண்டியிருக்கிறேன்.
வசனம் எழுதிய காலகட்டத்துக்கு பிறகு அவர் தெண்டலை தீண்டியிருக்கிறார். தனது அரசியல் பாதையில் தீயையும் தாண்டி கொண்டுதான் இருந்தார். அரசியலில் சாதனைகளுடனும் விமர்சனங்களுடனும் சர்ச்சைகளுடனும் வாழ்ந்து மறைந்த கலைஞர் கருணாநிதி காலத்தால் அழிக்க முடியாத வகையில் சினிமாவில் தனது சுவடுகளை விட்டு சென்றிருக்கிறார் என்றால் அது மிக இல்லை.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.